அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையின் காது, மூக்கு, தொண்டை, தலை மற்றும் கழுத்து பகுதியின் அறுவை சிகிச்சை மற்றும் எண்டோஸ்கோபி சிறப்பு நிபுணர் திருமதி டாக்டர் ஆர். விஷ்ணுபிரியா அவர்கள் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர். விஷ்ணுபிரியா, ENT அண்ட் ஹெட் அண்ட் நெக் சர்ஜன், எண்டோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட், முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ஸ், புதுக்கோட்டை.
மேடம், இப்போ ENT மருத்துவர் அப்படிங்கிற வகையில் முதல்ல வந்து ஒரு குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், குழந்தைகளுக்கான காது மூக்கு தொண்டை அப்படிங்கிற வகையில் என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் முதல்ல விரிவாக சொல்லலாமே. அதோடு இல்லாமல் இப்போ வந்து மழைக்காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகளையும் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது, அதையும் சொல்லலாம் மேடம்.
இப்போது இந்த டிசம்பர் மாதம் மழைக்காலம் அப்படின்றதுனால ஃப்ளூ சீசன், அதாவது சளி இருமல் தொந்தரவு எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்காவது முதல்ல வந்து இந்த சளி இருமல் தாக்கம் வருது, காய்ச்சல் வருது, அது அப்படியே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பரவுது. ஸோ நம்ம சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில பாதுகாப்பு முறைகள் நான் இப்போ சொல்கிறேன். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த சில் கோல்டு வெதர் வந்துட்டு அவங்களோட இம்யூன் சிஸ்டமை ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணும், அதனால வைரஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
மேடம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மேடம்?
இப்போ ஏர்லி மார்னிங் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக மாஸ்க்கு, ஸ்கார்ஃபு, மஃப்ளர், ஸ்வெட்டர் எல்லாம் கரெக்டாக போட்டு அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீர் குடிக்க வைக்கணும் குழந்தைங்கள. தண்ணீர் நிறைய குடிக்கிறப்போ நம்ம சுவாச பாதை எல்லாமே வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும், அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கையை கரெக்டாக சோப் போட்டு கழுவிட சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்பவும் இல்லை போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சோப் போட்டு நல்லா கையை கழுவ சொல்லுங்கள். கையை வந்து மூக்குக்கிட்டேயோ வாய்க்கிட்டேயோ வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு கிருமி பரவுறது வந்து ஜாஸ்தி ஆகும். குழந்தைங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு லெமன், அப்புறம் மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி சேர்த்து கூட நம்ம காலையில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு. அது அவங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து சுடுதண்ணி கொடுக்கறதே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலைல ஸ்கூலுக்கெலாம் கிளம்புறப்போ இளஞ்சூடான தண்ணியில் அவங்கள குளிப்பாட்டி அனுப்புறது ரொம்பவே நல்லது இந்த மழை காலத்தில்.
ஆனால் இப்போது மழை காலத்தில் வந்து குழந்தைகளை வந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சளி இருமல் எதுவும் பட்டாலும் காது மூக்கு தொண்டை இது வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் பாதுகாப்பாக எந்த அளவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொன்னீங்க. பொதுவாக ENT அதாவது காது மூக்கு தொண்டை அப்படிங்கிற வகையில் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் உள்ள பாதிப்புகள் என்ன, அதை எந்த அளவுக்கு வந்து சரி பண்ணிக்கணும், என்ன மாதிரி நம்ம வந்து அதுக்கான தகவல்கள்லாம் இருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். முதல்ல குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அது என்ன நம்ம சரி பண்ணிக்கலாம், என்னென்ன பாதிப்புகள் வந்தால் நம்ம சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
தொண்டையை பொறுத்தவரை மோஸ்ட் காமனாக நம்மளுக்கு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து வலி தான், தொண்டை வலிக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஃபெரிஞ்சைட்டிஸ் அப்படின்ற ஒன்று இருக்கலாம், அதாவது தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். சில பேருக்கு தொண்டையோட சைடில் வந்துட்டு டான்சில் கட்டி பெருசாக இருக்கலாம், அதுவும் இன்ஃபெக்ட் இருக்கலாம், அதை டான்சிலைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிகாஷன் பண்ணால், சுடுதண்ணி மட்டும்தான் குடிக்கணும், சில்லுன்னு எந்த ஐட்டம்ஸுமே எடுத்துக்கக்கூடாது, குடிக்கவோ சாப்பிடவோ கூடாது. சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா தொண்டையில் படுற மாதிரி வச்சு 2 இல்லை 3 வாட்டி ஒரு நாளைக்கு கொப்பளிக்கணும். இப்படி பண்ணுறப்போ அந்த லோக்கலாக அந்த பெயின் வந்து ஃபஸ்ட்டு ரிலீவ் ஆகும். இப்படி பண்ணியுமே அடுத்து அவங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ENT டாக்டரை பார்த்து அதுக்கான மருந்துகளை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். தொண்டையை பொறுத்தவரை அடுத்தபடியாக இருக்கிற பிரச்சனை வந்து குரல் மாற்றம். குரல் மாற்றம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொண்டை வலியோட குரல் மாற்றமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் சரியானாலே இந்த குரல் மாற்றமும் சரியாயிடும். சில பேருக்கு ரொம்ப நாளாக தொடர்ந்து இருக்கும், யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர்ஸு இல்லை கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி சத்தமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து குரல் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிட்டே சத்தமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கனால அந்த வோக்கல் கார்ட் ஸ்ட்ரெயின்னால் வோக்கல் நாடியூல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக அவங்களுக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம இஎன்டி டாக்டரை சந்தித்து எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தொண்டை பொறுத்தவரை இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்கிறப்போ நம்ம வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சில பேருக்கு சாலிட் ஃபுட் அதாவது கெட்டியாக இட்லி தோசை மட்டும் சாப்பிட முடியாது. சில பேருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நியர்பையாக உங்களுக்கு இருக்கிற இஎன்டி டாக்டரை பார்த்து ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணிக்கணும். இன்னொரு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து குரட்டை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு இப்போ நிறையா பேருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குரட்டை வந்து நம்ம நேசல் பேசேஜில் எந்த இடத்துல வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலுமே குரட்டை வரும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் எதுவும் சத வளர்ச்சி இருந்தாலுமே குரட்டை வரும். வெயிட் இப்போது நிறைய பேருக்கு உடல் மருமன் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த தாடை மசில்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு குரட்டை வரும். ஸோ குரட்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே தான் வந்து குரட்டை சரியாகும்.
மேடம், இப்போ தொண்டையை பொறுத்த மட்டும் குரட்டை வந்தால் நமக்கு எந்த எதனால் வருது, என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னீங்க. இப்போ அதிகபட்சமாக தொண்டையில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் தைராய்டு, அதாவது இந்த கட்டி வந்து இருக்க உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எதுவுமே சாப்பிட முடியாத சூழ்நிலை, எதுவுமே பண்ண முடியாத நிலைமையாக இருக்குது. அப்படின்னா இந்த தைராய்டு அப்படின்னா என்ன, இதை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது மேடம்?
தைராய்டு அப்படின்றது கழுத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி. அது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் டம்பூச்சி ஷேப்பில் கழுத்தோட சென்டரில் நடுப்பகுதியில் இருக்கும். இப்போ சில பேருக்கு இந்த சுரப்பி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ சுரப்பி கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க, அதிகமாக தூக்கம் வரும், முடி உதிர்ற பிரச்சனை இருக்கலாம். இதுவே ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது சுரப்பி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உடல் எடை எல்லாமே கம்மியாக இருக்கும், கை கால் நடுக்கம் இருக்கலாம், திடீர் திடீர்னு மனநிலை மாற்றம் ஏற்படலாம், வெயில் அவங்களால தாங்க முடியாமல் இருக்கலாம், கண் பார்வையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சே நம்ம வந்துட்டு தைராய்டு சுரப்பியோட லெவலில் வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், தைராய்டு லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு தைராய்டு சுரப்பியே வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி வீக்கம் இருக்கிறப்போ பேஷண்ட்டோட சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தைராய்டு சுரப்பி ரொம்ப வீக்கமாகி சில பேருக்கு வந்து குரல் மாற்றம், மூச்சு திணறல், சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வரப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனில் வந்து அந்த தைராய்டு வீக்கத்தோட அளவு, அது எவ்வளோ பரவி இருக்குது, அது என்ன விதமான கட்டியாக இருக்குது, எல்லாமே நம்ம கண்டறியலாம். ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் என்ன விதமான சிகிச்சை தேவையோ அதை தேர்ந்தெடுத்து சிகிச்சை கொடுத்து சரி செய்யலாம்.
மேடம், இப்போது தொண்டை அதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்ன மாதிரியான சிகிச்சை முறையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக காதை பொறுத்த மட்டும் என்ன விதமான பாதிப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான அதுக்கான சிகிச்சைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
காதை பொறுத்தவரை நம்மளுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னா பேசிக்காக 5 கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ். அதாவது காது வலி, காதில் இறைச்சல், காதில் சீல் வடிகிறது, காது கேளாமை, அப்புறம் தலை சுற்றல். காது வலி எப்போ வரும் அப்படின்னா காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரப்போ தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த காது வலி வரும். இப்போ வெளிக்காதில் மட்டும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா காது மடலை நம்ம தொட்டாலே வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அது யாருக்கு காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் நிறைய பேர் போட்டு அந்த பின்னு இறகு கோழி இறகு இதெல்லாம் போட்டு நோண்டுறப்போ சின்ன சின்ன இன்ஜுரிஸ் ஆகுறதுனால அது மூலிமா காதில் இன்ஃபெக்ஷன் பரவும், அதனால காது வலி வரும். அப்படி இருக்கிறப்போ உடனடியாக உங்கள் இஎன்டி டாக்டர் சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. காதில் சீல் வரதும் வந்து நடுக்காதில் பிரச்சனை இருக்கிறப்ப மட்டும்தான் காதில் சீல் வடியும். காதுன்னு எடுத்துட்டிங்கன்னா மூணு பகுதியாக அதை பிரிக்கலாம், வெளிக்காது, நடுக்காது, உள்காது. நடுக்காதில் இப்போ பிரச்சனை இருக்கிறப்ப தான் சீல் வடிகிற பிரச்சனை நம்மளுக்கு வரும். சீல் வடிது அப்படின்னாலே காது ஜவ்வில் ஓட்டை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி காதில் சீல் வடிகிறப்போ காதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் போகாத மாதிரி பார்த்துக்கணும். இஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சீல் வரது நின்னதுக்கப்புறமா காது ஜவ்வில் ஓட்டை இருக்கா அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த காது ஜவ்வில் இருக்க ஓட்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் முறைகளை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். காது கேளாமை, காது கேளாமைன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பிறவிலேயே காது கேட்காமல் இருக்கும். குழந்தைகளில் வந்து ஓஏஇ ஆட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. அது மூலிமா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளாரையே அவங்களுக்கு காது கேளாமை பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டறியலாம். 5 வயசுக்குள்ளே நம்ம இதை கண்டறிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்ற வந்து சிகிச்சை முறை அளித்து அவங்களுடைய காது கேட்குற திறனை வந்துட்டு நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். சிலருக்கு வந்துட்டு லேட்டர் ஸ்டேஜஸில், அதாவது கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் வர்றது, 60+ 70+ இயர்ஸில் வர்றப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஆடியோகிராம் பண்ணி காது நரம்பில் எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கண்டறிவோம். இன்கேஸ் அப்படி பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹியரிங் எய்டு, அதாவது காது கேட்கும் கருவி பொருத்திக்கலாம். முன்ன காலத்தில் தான் வந்து காது கேட்கும் கருவி ரொம்ப பெருசாக சோப்பு டப்பா மாதிரி வயரெல்லாம் வச்சு இருந்துச்சு. ஆனால் இப்போது மாடர்ன் வளர்ச்சிக்கு பின்னாடி சின்ன சின்ன கருவிகள் காது உள்ளே பொருத்துகிற மாதிரிலாம் வந்திருக்கு. அப்போ வந்து வெளியிலவே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹியரிங் எய்ட்ஸ் கூட நம்ம வந்து பொருத்திக்கலாம்.
மேடம், இப்போது காதுகள்லையே சில பாதிப்புகள் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை மூலியமாக சரி செய்து செவித்திறன் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க, அதை பற்றி விரிவாக கொஞ்சம் சொல்லலாமே.
இப்போ காது நம்மளுக்கு நார்மலாக கேட்குறதுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு வந்து காது ஜவ்வு. காது ஜவ்வு அப்புறம் நடுக்காதில் இருக்க காது எலும்புகள், 3 எலும்புகள் இருக்கும், மேலியஸ் இன்கஸ் ஸ்டேபீஸ்னு சொல்லுவாங்க இந்த 3 எலும்புகள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற மாஸ்டாய்டு அப்படின்ற ஒரு எலும்பு பகுதி, இது எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் நம்மளுக்கு செவித்திறனும் நார்மலாக இருக்கும். இப்போ காது ஜவ்வில் ஓட்டை இருக்குது அப்படின்ற வர்றப்போ காது ஜவ ஓட்டையை சரி பண்ணுறதுக்கு டிம்பனோபிளாஸ்டி அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம். அது வந்து எந்த எவ்வளோ சைஸுன்னு பார்ப்போம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான கிராஃப்ட்டு எடுத்து வச்சு, ஒன்று செயற்கை கிராஃப்டோ இல்லை உடம்பில் இருக்கிற வேறு பகுதியிலேருந்து கிராஃப்ட் எடுத்து வச்சு அந்த ஓட்டையை அடைப்போம். இதுவே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற காது எலும்புகள் அரிப்பு இன்ஃபெக்ஷன்னால் காது எலும்புகள் எல்லாமே அரிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு காது கேட்குற திறன் வந்துட்டு குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த எலும்புகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கார்டிலேஜ் கிராஃப்ட்ஸ் நம்ம வைப்போம். இப்போது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பின்னாடி மாஸ்டாய்டு வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னா மாஸ்டாய்டெக்டமி அப்படின்ற ப்ரொசீஜர், பின்னாடி ஓப்பன் ப்ரொசீஜரை வந்து நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம்.
மேடம், இப்போ அந்த காது ஜவ்வை பற்றி சொன்னீங்களே மேடம், அது வந்து எத்தகைய தன்மையாக இருக்கும், அதான அறுவை சிகிச்சை எந்த மாதிரி செய்யப்படுது?
காது ஜவ்வு அப்படின்றத டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது 0.1 mm தான் அதோடைய திக்னஸ் அப்படின்ற போது அது அவ்வளோ மெல்லிசாக இருக்கப்போ அதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஸு, பின்னோக்கு, அதுக்கப்புறம் கோழி இறகு இதெல்லாம் போட்டு காதில் விட்டு க்ளீன் பண்ணுறதா நினச்சி செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு தவறான செயல். அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் காதில் வந்து காது ஜவ்வு ஓட்டை, காதில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர காது ஜவ்வு ஓட்டை, காது இன்ஃபெக்ஷன், காது உள் நடுக்காது எலும்புகள் அரிப்பு இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம எண்டோஸ்கோபி மூலியமாகவே சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா தலை சுற்றல். தலை சுற்றல் எப்போ வரும் அப்படின்னா காதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பகுதி இருக்குது, அதில் உள் காதில் பாதிப்பு ஏற்படும் போது தான் வந்து இந்த தலை சுற்றல், அதாவது வர்டேகோ அப்படின்னு சொல்லுவாங்க, வர்டேகோ அப்படின்ற தலை சுற்றல் வந்து வரும். இந்த மாதிரி இருக்கிறப்போ, வர்டேகோ இருக்கிறப்போ பேஷண்ட்டுக்கு வந்து சீலிங்கெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும், அந்த தலை சுற்றல் வரப்போ வாந்தியும் சேர்ந்து வரும், மயக்கம் வரும். இந்த மாதிரி இருக்கிறப்போ இஎன்டி டாக்டரை பார்த்து அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறது நல்லது.
மேடம், இப்போ தொண்டை பற்றிய விஷயத்தையும் சரி, அதே போல் காதுகளுக்கான என்ன பாதிப்புகள் ஏற்படுவதற்கான என்ன சிகிச்சை முறை இருக்குங்கிறது சொன்னீங்க. அடுத்தது வந்து மூக்கு சம்மந்தப்பட்ட வகையில் என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன செய்துக்கலாம்?
இப்போ மூக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கடைப்பு, தலைவலி, அலர்ஜி, ஒவ்வாமை பிரச்சனை, மூக்கில் சீல் வர்றது, மூக்கில் ரத்தம் வர்றது, சைனஸ் தொடர்பான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மூக்கடைப்பு, தலைவலி, தலபாரம் எல்லாமே இருக்கும். அதுவும் மெயினாக இந்த மாதிரி சீசனல் மழைக்காலம்ல ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க வந்து மழைக்காலம் வந்துட்டாலே அதுக்கான ப்ரிகாஷன்ஸ், நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். மாஸ்கெல்லாம் கரெக்டாக வேர் பண்ணிக்கணும். வீட்டில் வந்து பிளெயினான தண்ணியை நல்லா சுட வச்சு ஆவி பிடிக்கணும். கண்டிப்பாக அது ரெண்டு வாட்டியாச்சும் ஒரு நாளைக்கு ஆவி பிடிக்கணும். அப்படி பண்ணுறப்பவே இந்த தலபாரம் நல்லாவே குறையும். சில பேருக்கு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து டஸ்ட்டு இல்லை சில் காற்று பட்டாலோ வந்து தொடர்ந்து தும்மல் வரும். இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இஎன்டி டாக்டரை பார்த்து எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு காமனாக வந்து மூக்கில் ரத்தம் வர்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையை வச்சு மூக்கை வந்து நோண்டிகிட்டே இருக்கிறதுனால கை நெகம் பட்டு அவங்களுக்கு ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களை காட்டிலும் மூக்கெலும்புகள் சின்னவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சின்னதாக அடிப்பட்டால் கூட ஈஸியாக உடஞ்சி அதனால ரத்தம் வரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரத்தம் வரப்போ நம்ம வீட்டில் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு விரலால் நம்ம தம் ஃபிங்கர் அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நாஸ்ட்ரல்ஸ் ரெண்டையும் அழுத்தி பிடிச்சிட்டு தலையை குனிய வச்சு அப்படியே ஒரு ரெண்டு டு அஞ்சு நிமிஷம் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு ஐஸ் பேக் வைக்கணும். இப்படி பண்ணுறப்பவே வந்து அந்த ரத்தம் வர்றது தானாக உறைஞ்சிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணியுமே வந்து ரத்தம் நிற்காமல் வந்துட்டே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க இஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்சு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இதுவே பெரியவங்களுக்கு இதே மாதிரி மூக்கில் ரத்தம் வடிகிற பிரச்சனை அடிக்கடி இருக்குது அப்படின்னா நம்ம சில ரத்த டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ப்ரெஷர் கூட இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வடிகிற பிரச்சனை வந்து வரலாம். ஸோ அதையும் நம்ம வந்து என்னென்னு பார்த்து ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி மூக்கில் ரத்தம் வரும் பட்சத்தில் வந்து நம்ம என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்த டெஸ்ட்டு பொறுத்தவரை ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், பிடி, ஐஎன்ஆர், ஏபிடிடி அப்படின்ற சில டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் எண்டோஸ்கோபி போட்டு எந்த இடத்துல ரத்தம் வருது அப்படின்ட்டு கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை முறைகள் கொடுக்கப்பட்டு சரி செய்து கொள்ளலாம். வெயில் காலத்தை காட்டிலும் மழைக்காலத்தில் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால நம்ம முன்கூட்டியே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு பாதுகாப்பான முறைகள் பின்பற்றுவது நல்லது. இஎன்டி சம்மந்தமாக நம் முத்துமீனாட்சி மருத்துவமனையில் ஒரு முகாம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மனிதனுக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து காது மூக்கு தொண்டை அப்படிங்கிற வகையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய நாளில் வந்து விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதற்கான பாதுகாப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் பற்றி கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் முத்துமீனாட்சி மருத்துவமனை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி டாக்டர் ஆர் விஷ்ணுபிரியா அவர்களுக்கும், இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.